ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புகழில் சிவலீலைகள் பகுதி 1. வழங்குபவர் திருமதி சித்ரா மூர்த்தி மற்றும் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒவ்வொரு தலமாக யாத்திரை செய்து அந்தந்த தலத்தில் பாடுகிறார். அங்கெல்லாம் சிவபெருமானை பற்றியும் நிறைய பாடியிருக்கிறார். பொது பாடல் என்று வரும்பொழுது அங்கு கூட இந்த சிவத்தின் தன்மையை ரொம்ப அழகா விளக்குகிறார். ஊநேரெலும்பு என்கிற பாட்டுல அவர் கேட்கறது ஒண்ணு ரொம்ப அழகா இருக்கும். நடந்து விழ நான் யார், நான் யார், நானார் உடுங்க, நானார் உணங்க, எந்த செயலுமே எல்லாம் ஈசன் செயல்னு நினைக்கிற ஒரு புத்தி எனக்கு வரணும். அதுக்காக அவர் கேட்கிறார், நடந்து நானே நடந்து விழ நான் யார் அப்படிங்கிற. நான் நடக்கிறேன், நடந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு விழணும்னு ஆசையா? நிச்சயமா ஆசை இல்ல. விழுந்தாச்சு, விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி இருக்கும்போது அது ஈசன் செயல், ஈசன் செயல்னு நம்மள நாமே உறுதிப்படுத்தி, அதுக்காக கடவுளே என்ன நீ இப்படி தண்டிச்சுட்டேன்னு நெகட்டிவா போகாம மீண்டும் இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் பண்ணணும் போல் இருக்கு, இன்னும் நான் ஆழமா பக்தி பண்ணும், இன்னும் நான் அதிகமா சரணாகதி அடையணுமோ, நான் அடைஞ்சது போராது, நான் அவனை பூர்ணமா நம்பல போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு முன்னுக்கு வந்து நிக்கணும். அது மாதிரி இருக்கும்போது அந்த பாட்டுல வந்து அந்த சிவத்தினுடைய அழகு எப்படி சொல்றாருன்னா, தானே புணர்ந்து தானே அறிந்து தானே மகிழ்ந்து, உணரும் பொருள் எல்லாம் தானேயாய், அறியும் பொருள் எல்லாம் தானேயாய், மகிழும் பொருள் எல்லாம் தானேயாய், அருள் ஊறி தாய்போல் பறிந்த தேனோடு உகந்து, தாய் போன்ற அன்பை காட்டுகின்ற தேன் அப்படிங்கிற, தேன் போலன்னு கூட சொல்லல, பார்வதியை தாய்போல் பறிந்த தேனோடு உகந்து அருள் ஊறி இருக்கான். இப்ப ஒரு ஊறுகாய் அப்படின்னு எப்ப சொல்றோம், அது ஃபுல்லா அந்த ஒரு ஒரு பொருளை எடுத்துண்டா பல விதங்களை செய்ய பல வித ஐட்டம் எல்லாம் அதுல சேர்ந்து அது ஊறி அப்படியே பக்குவமா இருக்கிற சமயத்துலாம் ஊறி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி இங்க அருள் ஊறி இருக்கான். அருள் ஊறி தாய்போல் பறிந்த தேனோடு வந்து தானே தழைந்து சிவமாகிங்கிற, தானே இந்த தழைந்துங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு ஒரு புலகாங்கிதம் ஏற்படும். ஏனென்றால் ஒரு மரத்தை நாம் பாக்குறோம் இல்லையா, ஒரு மரம், ஒரு மாமரம் உதாரணமா எடுத்துண்டா பழுத்து நிக்கிறது, அப்படியே தழைந்து இருக்கு நமக்காக வந்து அந்த வெயிட் அப்படி கீழே வந்து நிக்கிறது. அது நான் எனக்கு ஒரு 10 எடுத்து வச்சுக்கிறேன், இன்னொரு 5-6 மாசத்துக்கு நான் பழுக்க மாட்டேன், நீங்க பாக்கியெல்லாம் எடுத்துன்னு போங்கன்னு சொல்றதா இல்ல, தானே தழைந்து நிக்கிறது. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இன்னைக்கு ஓ நட்ட ஒரு மரம், அது பழுத்து பழுத்து வருஷா வருஷம் நம்ம கொடுக்கும் பொழுது அதே மாதிரி தான் அந்த சிவபெருமான் தானே தழைந்து வந்துடுவான். அவர் என்ன சொல்றார், அருணகிரிநாதர், தழைந்த சிவசுடர் தனை என மனதினில், தழைந்த சிவசுடர் தனை என் மனதினில் அழுந்த உரை செய்ய அப்படின்னு குருஜி சொல்லுவார். அழுந்தன்னு சொல்றாரே, அழுத்தி பாடுங்களேன் அப்படின்பார். அழுந்த மனசுக்குள்ள ஏற வேண்டாமா அந்த சிவம், அழுத்தமா பாடுங்க, அழுந்த உரை செய்ய அப்படின்னாங்களா, இன்னும் கொஞ்சம் அழுந்த போரும் போறும் ரொம்ப அழுத்திட்டு, அழுந்த உரை செய்ய வருமுக நகையொளி தழைந்த நயனமும், நயன தீட்சை. ஒரு குழந்தை வந்து நிக்கிறது நம்ம முன்னக்க, அது மாதிரி அந்த சுவாமி கிட்ட போய் நிக்கணும். ஒரு தூய்மையான மனசோட பரிபூர்ண சரணாகதியோட ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அது அம்மாவோட இடுப்புல ஏறிக்கும், ரொம்ப கஷ்டமான ரோட அவ கிராஸ் பண்ணுவா. அந்த குழந்தை ஏதாவது கவலைப்பட்டு நீங்க பாத்திருக்கோ, ஒரு 10 ஒரு 2 வச்சுங்களேன், அது வாழ்ந்தது உட்காந்து கவலையே கிடையாது, கவலையெல்லாம் அந்த அம்மாக்கு. அந்த மாதிரி நான் போய் அவன் முன்னால் நிற்கும் போது அவன் தானே தழைந்து வருவான், தானே தழைந்து சிவமாகி தாய்போல் பறிந்த தேனோடு உகந்து தனியாவா வரான். பார்வதி அம்மாவையும் கூட்டின்னு வரான் கூடவே. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நடந்து விழ நான் யார், நான் என்ன எல்லாம் உன்னுடைய செயல்னு விட்டுறேன்ப்பா, நீ பாத்துக்கோ, இந்த குழந்தைய கையை கூட்டின்னு பாரு, ரோட கிராஸ் பண்ணது மாதிரி என்னையும் இந்த பவசாகரத்தை எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கொண்டு தள்ளிடு நீ அப்படின்னு கேட்கற அழகான பாட்டு. தானே வளர்ந்து தானே இருந்த தார்வேணி எந்தை அருள் பாலா, முடிச்சாச்சு அருள். அந்த முருகனை சொல்லும் பொழுது அந்த சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி சொல்றாரு. அந்த தழைந்துங்கிற வார்த்தை அவ்வளவு ஒரு அழகான வார்த்தை, அப்படியே உள்ள எடுத்துன்னு அதை நம்ம பாடுவோம்.
ஊநேரலும்பு சீச்சி மரங்களோடே கசுமாலம் பூந்தோயடைந்து வாசல
ஆ
அப்படி எத்தனையோ பாடல் வரிகள். தேனுந்து முக்கனிகள் பால் செங்கருப்பிளநீர் சீரும் பழித்த சிவம் அருளூர். அந்த சிவத்தினுடைய தன்மை அப்படி சொல்றார். தேனுந்து முக்கனிகள் மூன்று கனிகள், அத்தேன் சொற்றதான் அதுல, பால் கருப்பு இளநீர் செங்கருப்பு இளநீர் எல்லாத்தினுடைய சீரையும் சேர்த்து வச்சா அந்த சீரையும் பழிக்குமாம் அந்த சிவம். அந்த சீரெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதனுடைய சிறப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சீரும் பழித்த சிவம் அருளூர, அது அருள் ஊறும் பொழுது தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் என தேரி. நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்கன்னு சொல்றாளே, எனக்குள்ள வந்தாச்சு, எனக்குள்ள வந்தாச்சுன்னா நானும் அவனும் ஒண்ணுதானே, அதுதான் சொல்ற. ஜீவன் சிவஸ்வரூபம் என தேரி நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்றுன்னு போகும் அந்த பாட்டு. ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டுல இந்த நாதநமக்கிரியால ரொம்ப அழகா அமைஞ்சு பொருத்தமா அமைச்சு கொடுத்திருக்காரு. நரையோடுன்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டுல அதனுடைய இரண்டாவது பகுதியை பார்த்தோம்னா எவ்வளவு சிவபெருமானுடைய விளையாடல்களை சொல்லியிருக்காருன்னு பாக்கலாம். அரியன் இந்திரன் இல்லாட்ட தேவார மூவர்னு வச்சுக்கலாம், மூவர்களுக்கும் அந்த பஞ்சாட்சரத்தை உபதேசித்தது, பிட்சாடனராய் வந்தது, ஆலகால விஷத்தை கண்டத்தில் அடக்கியது, திரிபுரங்களை எரித்தது, அந்த பாம்பு கங்கை பிறைச்சந்திரன் அருகு நொச்சி தும்பை இதையெல்லாம் அணிந்து கொண்டது, அரியன் வந்து பூஜித்தது, எவ்வளவு அந்த ஒரு 12 லைன்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்க. அதுல இந்த ஒவ்வொன்னும் நம்ம பார்க்கலாம். உரையோடு சொல் தெரிந்த மூவர்க்கும் ஒளிபெற நற்பதங்கள் போதித்தும் ஒரு புடை பச்சை நங்கையோடுற்றும் அர்த்தநாரியாக வந்தது, உலகுடைய உருவலி பிச்சை கொண்டு போயுற்றும் விட்சாடனராக வந்தது, உவரி விஷத்தை உண்டு சாதித்து அந்த விஷத்தை கண்டத்தில் அடக்கியதும், உலவிய முப்புறங்கள் வேவித்தும் திரிபுரங்களை எரித்தும், உற நாகம் அறையோடு கட்டி ஆவரணம் பார்த்தோம் இல்லையா, அறையோடு கட்டி அந்தமாய் வைத்தும் அவிர்ஜடை வைத்த கங்கையோடு ஒக்க அழகு திருத்தி இந்து மேல் வைத்து. பாட்டு வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பாருங்களேன், அழகு திருத்தி இந்து மேல் வைத்து அறவோடே அருகோடு நொச்சி தும்பை மேல் வைத்த அரியன் வந்து நித்தம் பூஜிக்கும் அரணி மலர் அப்படின்னு அந்த பாட்டுல சிவபெருமானுடைய ஒரு வர்ணனை வருது. அந்த பாட்டு கேட்கலாம்.
உரையோடு சொல் தெரிந்த மூவர்க்கும் ஒளி பெற நற்பதங்கள் போதித்தும் ஒரு புடை பச்சை நங்கையோ
பதங்கள் போதித்தும் அப்படிங்கிறார். மூவருங்கும் போது அரியன் திருமால் எடுத்துக்கலாம், தேவார மூவர்களாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா அது உரையோடு சொல் தெரிந்தன்னு பாடுக்கிறதுனால தேவார மூவர்கள் என்று கொள்ளலாம். ஒளிபெற நற்பதங்கள் போதித்தும் ஒரு புடை பச்சை நங்கையோடு உற்றும் அர்த்தநாரீஸ்வர் கோலத்துல மரகத நிறத்தை உள்ளேயாக பார்வதியை ஒரு புறத்தில் கொண்டு விளங்குகிறார். உலகுடைய உருபலி பிச்சை கொண்டு போயுற்றும் விட்சாடனாக வருகிறார். எப்பொழுது தாருகாவன திருஷிகளுக்கெல்லாம் ரொம்ப அகந்தே வந்துடுது, எங்களுக்கெல்லாம் கடவுளரே வேண்டாம், நாங்களா இந்த ஹோமம் எல்லாம் பண்றோம், வேள்விகள்லாம் நாங்க தானே நடத்துறோம், இதுக்கு எங்களுக்கு தானே இது, நாங்க தானே அவள் எல்லாம் விட உயர்ந்தவான்னு இவளுக்கு ஒரு இருமாப்பு வந்து போச்சு. அது வந்து எப்படிப்பட்ட ஹோமம் பண்ணுவானா, ஒரு ஆபிச்சார ஹோமம், ஏவல் ஏவல்களை எல்லாம் செய்யறது, ரொம்ப அதமமான ஹோமம். ஒரு வேள்வி பண்ணும்பொழுது உத்தமமா இருந்தா உலக நலனுக்காக பண்றது, இல்ல மத்தியமமா இருந்தா எனக்கு ஏதாவது வேணும், செல்வம் வேணும், குழந்தை வேணும், ஏதாவது ஒரு ஒண்ணு வேணும்னு கேட்டு அதுக்காக சுவாமிகிட்ட பண்றது, அது பிறகு எல்லாம் விட்டு ஆபிசார ஹோமம் பண்ணும் பொழுது அது ரொம்ப ரொம்ப நீச்சமான ஒரு அது வேள்வியது. அந்த வேள்வியை பண்ணி இவர் மேல எதெல்லாமோ போடுறா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருக்கு நடுவில் இவர் என்ன பண்றா, சிவாளுடைய செருக்கை எல்லாம் அடக்க வேண்டும் என்பதற்காக திகம்பரராக பிட்சாடனராக வருகிறார். திருவண்ணாமலைக்கு போனப்போ பிச்சை இளையனார் சன்னிதின்னு போட்டிருந்தது, எனக்கு அது என்னதுன்னே ரொம்ப வருஷம் புரியல. பிச்சை இளையனார் பிச்சை இளையனார்னு எது தெரியல. இந்த பக்கம் பார்த்தா பிள்ளையார் இருக்கார், முருகனுக்கு பிச்சை இளையனார் ஒரு பேர் இருக்கா, அதுவும் தெரியல. இனி வரைக்கும் நான் அதை நினைச்சிருக்கேன், அந்த பிட்சாடனர்தான் அந்த மாதிரி பிச்சை இளையனார் போட்டிருக்காளோ அப்படின்னு யாராவது தெரிஞ்சா எனக்கு சொல்லலாம். அந்த பிட்சாடனர் கோலத்துல அங்க வரார். அப்ப அந்த இவாள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அவள் எல்லாம் அந்த பிட்சாடனோட அழக பார்த்ததும் கை வளையல்கள் எல்லாம் நெகிழ்ந்து அப்படியே விழறதான், ஆடையெல்லாம் நெகிழ்ந்து போயிடறதான், தன்னை மறந்து அவருடைய அழகுல மூழ்கி நிற்கிறார் இவர். அவரு அதுதானே வேணும், அதுதானே வந்திருக்காரு. இந்த மாதிரி நிற்கும் போது இந்த ரிஷிகள் அதை கேள்விப்பட்டாலும் அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருது, அப்படியே பிடி சாபம்னு கொடுத்துட்டா எல்லாருக்கும். ஆனால் அடுத்த பிறப்பில் வந்து அந்த வளைகளை தன் கையாலேயே அவர் அவளுக்கு மாட்டி விடும் பொழுது அந்த சாபம் நீங்கும் சொன்னதுனால அதே மாதிரி வந்து வளையல் சட்டியாக வந்து சிவபெருமான் அந்த வளையல்களை அடுக்கிறார். அதுதான் அந்த ஒரே லைன் தான், ஒரு பலி பிச்சை கொண்டு போயிற்றும் அப்படின்னு நம்ம புராணத்தை தேடி என்ன கதைன்னு கொண்டு வரணும். எல்லா பாடல்களையும் இது மாதிரிதான் நிறைய குறிப்புகள் வரும், மகாபாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும் இந்த தேவியை பற்றிய கதைகளாகட்டும் பாகவதம் எல்லாமே இது மாதிரி சிறு குறிப்புகளாக அவர் தருவார். ஒரு பலி பிச்சை கொண்டு போயிட்டும், அதனாலதான் முருகனை கூட ஒரு பாட்டுல முருகப்ப செட்டி அப்படிங்கிற, ஏன்னா அவர் வள்ளிக்கு வந்து திருட்டுத்தனமா போய் வளையல் போட்டு விட்டாராம், உங்க அப்பாவும் செட்டி தானே நீயும் செட்டிதான் அப்படின்னு அது ஒரு பாட்டுல வருது. நிஜமா தணிகை உலால மதுரை வளையல் செட்டியின் மகன் முருகப்ப செட்டி அப்படின்னு வருது. முருகனே அவ்வளவு உரிமையோட அவ கொண்டாடுறா. ஒரு பலி பிச்சை கொண்டு போயிற்றும் உவரி விஷத்தை உண்டு சாதித்தும், அது நமக்கு தெரியும் அந்த ஆலகால விஷம் வருது. எல்லாம் பார்க்கடலை கடையும் போது தேவர்கள்லாம் காத்துட்டு இருக்கா, நிறைய விஷயங்கள் என்னெல்லாமோ வரப்போறது, ஆளுக்கு ஒண்ணு எதை அள்ளிக்கலாம்னு பிளான் போட்டு உட்காந்து இருக்கும்போது முக்கியமா அவளுக்கு அமுதம் வேணும், ஏன்னா இரவா வரம் வேணுமே, இரவா வரம் கிடைக்கணும்னா அமுதம் வேண்டித்தானே அதை கடையறா அந்த பார்க்கடலை. என்ன வந்தது எதிர்பார்க்காத அந்த விஷம் வந்தது. மைவரும் கண்டத்தர் மைந்தா அப்படின்னு பாடுறாருல்ல ஒரு இடத்துல, மைவரும் கண்டத்தர் இந்த நீலகண்டர் அந்த உவரி விஷத்தை உண்டு சாதித்தும் உலவிய முப்புறங்கள் வேவித்தும், இந்த முப்புறங்கள் வேவித்துங்கும் போது மூன்று புறங்களை எரித்தார் அப்படின்னு நம்ம ஒரு பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவோம். முப்புறங்களை வேவித்தாருன்னா என்ன நடந்ததுங்கறத முதல்ல பார்ப்போம், அப்புறம் உள்கருத்து நம்ம பார்க்கலாம். இந்த முப்புறங்களை எல்லாம் எரிக்கணும், யார் அந்த முப்புறங்கள், வித்யுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் மூணு அசுரர்கள். இந்த மூணு அசுரர்களும் என்ன பண்றா, ஏராளமான வரங்களை எல்லாம் பெற்று அவ மூன்று கோட்டைகள் பண்ணிட்டு இருக்கா. அந்த மூன்று கோட்டை எப்படின்னா பறக்கும், ஒரு காலத்துல மலைகள்லாம் கூட பறந்துட்டு இருந்தது அப்படின்னு புராணத்துல படிப்போம். இந்த கோட்டைகள் பறந்து என்ன பண்ண, அங்கங்க போய் இறங்கிடும், அங்க போய் இறங்கினா இவ அங்க போய் இறக்குறாளே தவிர உள்ள எல்லாம் அசுரர்கள் நிரம்பி இருப்பாவா, என்ன பண்ணுவா, இட்டம் போல புகுந்து எல்லாரோடையும் சண்டை போட்டு அவளை எல்லாம் கஷ்டப்படுத்தி அப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருப்பா. சோ எல்லாரும் அதே வழக்கம் போலவே சிவனார தஞ்சமடையறா, அப்பா நீங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு. சரி அதுக்கு என்ன, ஒரு தேர் நம்ம ஒரு நிறுவி அதுல ஏறி சண்டை போடலாம், வா போலாம் நம்ம அப்படின்னு சிவன் சொல்லிடுறா. உடனே இவாளுக்கெல்லாம் ஐயோ நம்ம நமக்காக இவ்வளவு சேராரு, நம்ம தான் கொஞ்சம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோமே சொன்னோம்னா தேவர்கள்லாம் வந்து சொல்றா, நாங்கள்லாம் தேரா இருக்கோம், நீங்க எங்க தேர்ல அந்த தேர்ல உட்காந்துங்க அப்படியா, சரி சக்கரங்கள் வேணுமே தேருக்கு, சந்திர சூரியர்கள் நாங்க வந்து சக்கரமா இருந்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், சரி தேர ஓட்டணுமே குதிரைகள், வேதங்களே குதிரைகளாக வருகின்றன, சிவபெருமானுக்கு வேதங்களே குதிரைகளாக வருகின்றன. இந்த விவரம் எல்லாம் ஒரு பாட்டுல இருக்கு, உள்ள நமக்கு பாடமாகாத ஒரு பாட்டு அருணகிரிநாதருடைய பாட்டுல இந்த விவரங்கள் அப்படியே கொடுத்திருக்கிறார். உடனே சரி இந்த தேர் ஓட்டணும், யாராவது அதை இழுத்துன்னு இது பண்ண வேண்டாமா, ஓட்ட வேண்டாமா, சாரதி வேண்டாமா, பிரம்மன் நான் சாரதியா இருக்கேன் அப்படிங்கிற. சரி எல்லாம் வந்தாச்சு, அப்ப போரிடுறதுக்கு அம்பு வில் வேணுமே, மேருமலை சொல்லித்து என்னையே எடுத்துக்கோங்க, நானே வில்லாக மேருவே வில்லாக வந்திருக்கு, வில்லாக வந்த உடனே அம்பு வேணும், திருமால் நான் அம்பாக நிற்கிறேன் என்று கூறுகிறார். அக்னி என்ன சொல்றான், அது போய் எரிக்க வேண்டாமா முப்புறங்களை, அதுக்காக அந்த அம்பு நுனியில் உள்ள தீயாக நான் வந்திருக்கிறேன் அக்னியும் வந்தாச்சு. வாயு என்ன சொல்றான், நல்லா ஃபாஸ்டா போக வேண்டாமா, நீங்க முள்ளா போயிட்டு இருந்தா நடக்காது, அதனால ரெண்டு பக்கம் சிறகாக நான் இருக்கேன், அம்பினுடைய சிறகாக நான் இருக்கேன். இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளம் வந்து கிளம்புறா. கிளம்பும் போது நமக்கு தெரியும் அந்த விநாயகரை வணங்காதனால அச்சு முறிஞ்சது, அச்சிறுபாக்கம் இந்த ஊர், அது ஒரு விளையாடல் தானே, அது ஒரு லீலை தானே அது. ஏன் விநாயகரை வணங்கன்னு அவர் வணங்கி வணங்கணும்னு அவர் தான் சொல்லியிருக்காரு, விநாயகரை வணங்கிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு. ஆனா நமக்கு தெரியணுமே, நம்ம அறிவுக்கு எட்ட வேண்டாமா இப்படி ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னு குழந்தைகள் சொல்லி சொல்லி, அதனால விநாயகர் ஏன் விநாயகரை முதல்ல தொழணும் அப்படின்னு குழந்தைகள் கேட்பா, நம்ம இதை சொல்லி கொடுப்போம். இப்படிதான் தலைமுறை தலைமுறையாவது வரும். அதனால விநாயகரை வணங்கி திருப்பியும் கிளம்புறா. இவர் காலடி அதை எடுத்து வச்சாரோ இல்லையோ அப்படியே தேர் உட்காந்துடுத்து நிலத்தில் ஆழ்ந்து போயிடுத்து. உடனே திருமால் வந்து ரிஷபமாக அதை தாங்குகிறார். அந்த தேர் புறப்படுறது, அந்த தேர் புறப்படும் பொழுது அந்த நேரம் பார்த்து எல்லாருக்கும் ஒரு இருமாப்பு, ஜலந்தராசன் வந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்துருது அவளுக்கெல்லாம், நான் தான் அந்த முப்புறத்தை எரிக்க போறேன், அதப்படி நான் தான் தேருங்கிறாவா, நான் தான் தேர ஓட்ட போறேங்கிறான், நான் தான் வில்லா இருக்கேங்கிறான், நான் தான் அம்பா இருக்கேன், நான் தான் அம்பா இருக்கேங்கிறார் இவர், நான் தான் அக்னியா அங்க இருக்கேன், நீ சும்மா போனா வந்து எரிஞ்சிருமா, நான் தான் அதுல இருக்கேன். நுனில நிவாளுக்குள்ள ஒரு சண்டை. சரி சுவாமி பார்த்தார் அப்படியே, சரி வா இதெல்லாம் சண்டை போட்டு இருக்கட்டும் என்று அப்படியே ஒரு புன்னகை பூத்தார். அந்த க்ஷணமே நெற்றிக்கண்ணில் இந்த நெருப்பு வந்து முப்புறங்களையும் அழித்து விட்டது. சிரித்தார் எரித்தார், நிறைய பாட்டுல வரும் இந்த மாதிரி, அந்த முப்புறங்களையும் அழித்து விட்டது. ரொம்ப அழகா ஒரு பாட்டுல ஒரு டேப்லெட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுல வந்து இந்த முப்புறங்களை எரித்தது அவர் சொல்ற. புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் புறத்தான் எதிர்த்தே வருபோது, புறத்தார் முப்புறத்தார் வரத்தார் வரங்களே உடையவர், சரச்சேகரத்தார் நிறைய சரங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கா, சண்டை போடுறதுக்காக உள்ள அடுக்கி வச்சுருக்கா அந்த கோட்டைக்குள்ளேயே, யார்கிட்ட வேணா சண்டை போடுறதுக்கு அம்பு குறைஞ்சு போடப்படாதுன்னு சரச்சேகரத்தார் நிறைய அடுக்கி வச்சுருக்கார். புறத்தான் எதிர்த்தே வருபோது, எதிர்த்து சண்டை போடுறதுக்காக எதிர்த்து வருபோது சுவாமி என்ன பண்ணினார், பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார். பொறிச்சுட்டு அப்பலாம் எல்லாம் பொறிச்சானா நொறுங்கிடும் இல்லையா, அது மாதிரி பொறிச்சுட்டாராம். சிரித்த முதல்ல பொறுத்தார், பொறுத்து பார்த்தார் இல்ல, பறித்தார் போர்க்கோலம் பூண்டார், அப்பவும் இவாளுடைய இருமாப்பு வந்துடுத்து, சிரித்தார் சிரித்ததும் எரித்தார் எரித்ததும் பொறித்தார். நுதர் பார்வையிலே, நுதர் நெற்றி, நெற்றி கண்ணில் இருந்த அந்த நுதர் பார்வையினாலே அந்த முப்புறங்களை எரித்தார் அப்படின்னு பாடிட்டு விட்டுருவரா. சரி அதுக்கப்புறமும் ஒரு வீரட்ட செயல்கள்லாம் பாடியிருக்கார். அதான் பின் கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார், கரித்தோல் யானைக்குள்ள போய் அந்த வழுவூர்ல நடந்த வீரட்ட செயல், யானைக்குள்ள புகுந்து அங்க ரொம்ப அழகான ஒரு சிற்பம் வச்சிருக்கா பார்வதி வந்து அந்த வழுவூர்ல, பார்வதி வந்து முருகனை இடுப்புல வச்சிருக்கா, முருகன் ஏதோ கையை காட்டின் இருக்கான், எதிர்க்க இவர் அந்த கரித்தோல் உருத்த அந்த இது சுதை சிற்பம் இருக்கு, இந்த பக்கம் இது இருக்கு, அது என்னன்னு போய் கேட்டதும், அதாவது அந்த கரி யானைக்குள்ள அவர் புகுந்துன உடனே சன நேரம் அவரை காணலேன்னு துடிக்கிறாளாம் பார்வதி. துடிச்ச உடனே என்னார சுவாமி வந்து அப்படியே அந்த யானையை பிளந்துன்னு வெளியில வரும்பொழுது குழந்தை சொல்றானா அப்பா அப்பா அப்படின்னு, இடுப்புல உட்காந்துட்டு அப்பா அப்பான்னு சொல்றானா, அந்த சிற்பம் அங்க இருக்கு. அந்த பத்மவாசன் வந்து நிறைய இப்ப கட்டுரையெல்லாம் எழுதுறாரு, பாத்தீங்களா ஹிந்துல ஒரு ஒரு சிற்பத்தை எல்லாம் கோட்டோவியமா வரையறார், எல்லா வாரமும் அவருடைய கட்டுரை ரொம்ப ஒரு ரசமான கட்டுரைகள் எல்லாம் போடுற. அதுல அவர் எழுதியிருக்காரு, கடவுளே அந்த சிற்பிகளை எனக்கு கனவுலையாவது காட்டி கூடேன், இவர் போய் நான் என்ன பாடுபடுறேன் இந்த ஓவியத்தை அதை வரையறதுக்கு, அந்த சிற்பத்தை எப்படி அவ கல்லுல பண்ணினா உலோகத்துல எப்படி பண்ணினா, அவளை எனக்கு கனவுலையாவது காட்டி கொடு, ஒண்ணுமே வேண்டாம் அவ பாதத்தையாவது எனக்கு காட்டு, நான் அதை போய் தொழறேன் அப்படிங்கிற நோய் நான் எனக்கு நானே சொல்ற மாதிரி இருந்தது அந்த பத்மவாசனுடைய கட்டுரையை படிச்ச உடனே. அவ்வளவு அழகா அதுல சொல்லியிருக்காரு அது மாதிரி. அப்போ அது பாக்குற பின் கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் போத்துன்ட்டாராம். சரி அப்புறம் என்ன பண்ண, காமதகனம், அதுவும் ஒரு வீரட்ட செயல்ல ஒண்ணு, வீரட்ட செயல் எல்லாம் பாடியிருக்கார், காலசம்ஹாரம் திருக்கடவுர்ல பாடுறாரு இல்லையா, அது மாதிரி அந்த காமதகனம். கருத்தார் மருத்தூர் மதனாரை கறிக்கோலமிட்டார், கருத்தார் என்ன சொல்றா மத்தபாலம் சொல்லி பாவம் இது அசடாட்டம் வந்துடுது, நீ எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தா நிஷ்டையை கலைக்கலானா, நீ போ நீ போன்னு மன்மதனை ஏவி விட்டுட்டா. நான் அந்த ராஜான் இவர் வந்தார் வந்து அம்பு போட போனோட அவரை கறிக்கோலமிட்டார்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க அந்த பாட்டுல, கணுக்கான முத்தே இப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன, இதுல இருந்து நெற்றி வந்து நெற்றி கண்ணு, அந்த நெற்றி கண்ணுல இருந்து முப்புறம் எரிந்தது, காமதகனம் நடந்தது, இதெல்லாம் நடந்து நடந்த அந்த கண்ணையுடைய அந்த சிவபெருமானுக்கு பிரியமானவர் ஏன்னா அவன் அங்கிருந்தானே வந்தான், கணுக்கான முத்தே முத்தையனே சொல்ற அழகே, எப்படி அந்த வார்த்தைகள் இப்படி வருதுன்னு நினைச்சு பாப்பேன். அது அந்த கடவுளுடைய அருள், அவ்வளவு அழகான பாட்டு. கணுக்கான முத்தையினாலே கண்ணு ஜலந்தான் வரும் அந்த பாடும்பொழுது, அவ்வளவு அழகான பாட்டு. அது மாதிரி அதுல பின்னால வந்து நாகத்தை எல்லாம் இடுப்புல கட்டின் இருக்காரு, அருகு அந்த அருகு நொச்சி தும்பை அதெல்லாம் அந்த எல்லாம் பின்னால வருது. கடைசியில பார்த்தா என்ன, அப்படி அற நிமலர்க்கு நன்றி போதித்த பெருமாளே, நன்றின்னா இங்க பிரணவத்தினுடைய அந்த பொருள், இவ்வளவும் சொல்லி கடைசியில நன்றி போதித்த பெருமாளேன்னு சிவனார்க்கு, சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா அப்படிங்கிற பொருள் அங்க வந்துடுறது அந்த பாட்டுல. அடுத்த ஒரு பாட்டை பார்க்கும்பொழுது அதுல ஒரு சின்ன குறிப்பு தான் வருது, ஆனா ஒரு முக்கியமான குறிப்பு அதுல என்ன போட்டிருக்குன்னா, மானாக நான் வலுப்புற துவக்கி, அது ஆனாத ஞானங்கிற பாட்டுல, மானாக நான் வலுப்புற துவக்கி வாசுகியை நானாக்கி ஒரு மாமேரு பூதர தனு பிடித்து, மாமேருவை வில்லாக பிடித்து ஒரு மாலாய வாளியை தொடுத்து, அம்பு அம்பாக யார் வரா திருமால் வரார், தொடுத்து அறக்கரையில் ஒரு மூவர் மாளாது. அந்த மூணு பேர் பேர் சொன்னோம் இல்லையா, வித்யுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன், அந்த மூன்று பேரையும் அவர் கொல்ல இல்லையா, எப்படி முருகனுக்கு வந்து சூரபத்மன் சேவலும் மயிலுமாக வந்து நின்றானோ கடைசியில, அது மாதிரி இந்த முப்புற திரிபுர சம்ஹாரம் அவரை அவளை அழிக்கல, ஏன்னா பண்ணின தப்பெல்லாம் அந்த கோட்டைக்குள்ள இருந்த அசுரர்கள், அவாதான் இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணினான். இவா வந்து இறங்கினாலும் அவாதானே புகுந்து ஒவ்வொரு இடத்துலயுமே அடிச்சாலே. அதனால பாதக புறத்ரயத்தவர் தூளாகவே முதற் சிரித்த வித்தகர் வாழ்வே, அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய குழந்தையேன்னுட்டு அந்த ஆனாத ஞானங்கிற பாட்டுல சொல்றார். ரொம்ப அந்த பாட்டுல வர அழகான ஒரு வரிகள், இந்த நேரத்துக்கு பொருத்தம்னு சொல்ல முடியாது, ஆனா எப்பவுமே சொல்லலாம். உலகேழும் யானாக நாம அற்புத திருப்புகழை தேனூர ஓதி எத்திசைப்புறத்தினும் ஏழேவராஜதத்தினை பணித்ததும் இடராழி ஏறாத மாமலத்ரய மும்மலங்கள் குணத்ரய முக்குணங்கள் நானாவிகார புற்புத பிறப்பர ஏதேமமாய் எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே. இந்த மறவிதானே நம்ம நினைச்சு யாரு செய்ததையும் மறக்கக்கூடாது. இந்த மாதிரி புராணங்கள் படிக்கும் போதுதான் தெரியும் இல்லையா, இந்த மாதிரி அருணகிரி நாள் நூல்கள் படிக்கும் பொழுது அதையெல்லாம் நான் மறக்க முடியுமா? புற்புத பிறப்புங்கிறார், அந்த புற்புத பிறப்புன்னா என்ன, நீர்க்குமிழி மாதிரியானது. அதுல இவ்வளவு பாட்டு பாடியிருக்காரு. அப்ப நமக்கு எல்லாம் நீண்ட ஒரு ஆயுளை கொடுத்தாரா, நம்ம எவ்வளவு நல்லது செய்யணும்னு நினைச்சு பாக்கணும். பொறுப்புத பிறப்பற ஏதேமாய் எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே. ரொம்ப அழகான பாட்டு. நம்ம குருநாதர் அது அமைச்சு கொடுத்துக்கிற விதம் அப்படி, அந்த பாட்டு கேட்கும் போதே அந்த கருத்து உள்ள தானாவே பதிஞ்சிடும். இந்த பாட்டை கேட்கலாம்.
புத்தியை கொடுத்ததும் Thank you.